அம்மாள் அவர்களை அருளாளர் நிலைக்கு உயர்த்தும் மறைமாவட்ட ஆய்வின் ஆடம்பர இறுதி அமர்வும் திருப்பலியும் நாள் 2/2/2022 நேரம் காலை 10 மணி இடம் புனித மரியன்னை பேராலயம் திருச்சி. இத்திரு நிகழ்வினை நமது கேசி திருச்சி யூடியூப் சேனலில் நேரடியாக கண்டு திருச்சி புனித அண்ணாள் சபை அருட்சகோதரிகளை வாழ்த்துவோம். அவர்களின் இம்முயற்சி வெற்றி பெற இறையாசிர் வேண்டி ஜெபிப்போம்.
இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் பிரியமானவர்களே, புது காலத்தினுடைய 4 ஞாயிறு திருப்பலியை இன்று நாம் மகிழ்ச்சியோடு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த மகிழ்ச்சி என்றால், தமிழகத்தில் விதிக்கப்பட்டிருந்த வழிபாட்டு தலங்களுக்கான தடை நீக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாம் ஆலயத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க கடவுள் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதற்காக இந்த நேரத்தில் இந்த திருப்பலியில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனாவினுடைய 3 அலை பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தாது. கடவுள் நம்மை அதிலிருந்து மீட்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது முற்றிலுமாக நம் வாழ்விலிருந்து நீங்கி ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வாக நாம் வாழ சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்கள், நமக்கு இந்த கொரோனா மட்டும் கிடையாது, இன்னும் பல துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியாவுக்கு கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார், நான் உன்னோடு இருந்து உன்னை விடுவிப்பேன். கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். கடவுள் எப்பொழுது நம்மோடு இருப்பார்? உயர்ந்த ஒரு நெறியை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய 2 வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. என்ன அந்த நெறி? அன்பு. நம்மிடம் அன்பு இருக்க வேண்டும். யோவான் எழுதிய முதல் துறைமுகம் 4:16 வசனத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பில் நிலைத்திருப்பவர்கள் கடவுளோடு இணைந்திருக்கிறார்கள், கடவுளும் அவர்களோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் எப்பொழுது? நாம் அன்போடு வாழும் பொழுது. அன்பு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய எந்த அளவுக்கு அன்பு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, எந்த அளவுக்கு நாம் பயன்படுகிறோம் என்பதை இன்றைய 2 வசனத்தில் நாம் வாசிப்போம், அதை நாம் தியானிப்போம். அன்புக்குரியவர்களே, அன்போடு வாழும் பொழுது, அன்பு கொண்டு வாழும் பொழுது கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைய முடியும் என்பதை நாம் மனதில் இருத்தி கடவுளுக்கு நன்றி சொல்கிற அதே தருணத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நன் மனதோருக்கு அமைதியாகுக, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம், உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம், ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மரியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் பல்ல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், உய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே,
ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம், அவாரே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக, உமோடு துயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 திருவசனங்கள் 4-5 மற்றும் 17-19 வரை. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன், நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையில் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும், அதன் தலைவர்களுக்கும், அதன் குருக்களுக்கும், நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூல் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய், நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். வாய், நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய், நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாகிய நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றே. என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். வாய், நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய், நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீ. வாய், நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய், நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய், நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது.
கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர், இனி வரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன், இனி வரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும், என்வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும்.
இரண்டாம் வாசகம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையானவைதான். இருப்பினும் இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள், 31 அதிகாரம், 13 இறைவசனங்கள், 13 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதுதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையில் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என் உடமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மனம் உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது, நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையில் பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல மங்களாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும்,
ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூ, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 21-30 முடிய. இயேசு தொழுகை கூடத்தில் இருந்தவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஆண்டவருடைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம எதெதுக்கோ மகிழ்ச்சியாகிறோம். உலக காரியத்தில் நம்மளுக்கு தேடுகிட்டு இருக்கிற காரியம் கிடைச்சா, நடக்க வேண்டிய காரியம் நடந்தா, இப்படி பல காரியத்தில் நம்ம வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். சிறு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவைப்படுகிற சில விளையாட்டுப் பொருளோ அல்லது உணவுப் பொருளோ கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க. நல்ல மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கு பொண்ணு கிடைச்சா, பொண்ணு தேடுறவங்களுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணும் கிடைச்சா மகிழ்ச்சி. இப்படி பல மகிழ்ச்சியினுடைய தலங்கள் பலவிதமாக இருக்கிற போது, ஃபாதர் முன்னுரையில் சொன்னது போல், நம்மெல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் இந்த விழாவை. இந்த ஞாயிற்றுக்கிழமையை தமிழகத்தில் குறிப்பாக என்னன்னு கேட்டால், தளர்வு தகர்த்தப்பட்டிருக்கிறது. தளர்வு தகர்த்தப்பட்டிருக்கிறது கூட நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக மாறிப்போயிருக்கிற ஒரு நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு விதமான தீமை நம்மை பற்றி கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஒரு சில பேர் நல்லா வந்து நம்மகிட்ட சந்தேகமாக கேட்பாங்க. சில வாலிப பிள்ளைகள், சில உற்சாகமான ஆட்கள், இந்த தீமையெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கடவுள் அப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, ஏன் கடவுள் அமைதியாக இருக்கிறாரு, ஏன் கடவுள் வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, ஏன் எதிரிகளை வந்து கடவுள் அடித்து நொறுக்க மாட்டேங்கிறாரு என்கிற அடிப்படை கேள்விகள், எல்லாருக்கும் உள்ளத்தில் எழக்கூடிய கேள்விகளை அவங்க என்ன செய்கிறாங்க, ஏதோ ஆல்பர்ட் சாமிக்கு கடவுள் பிரத்யேகமாக ஏதாவது சொல்லியிருப்பாரோன்னு கேட்க எண்ணிக்கிட்ட வருவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொல்லுவேன், உனக்கு தெரியாதது போல் எனக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் வந்து நம்மளை வந்து அழிப்பதற்காக அல்ல, நம்மை அவர் மீண்டும் காப்பதற்காக. அவர் இந்த உலகத்தில் படைத்தது ஒரு திட்டத்தோடு படைத்தார். அவர் அழிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் எதுக்கு இந்த பூமியில் கொண்டு வந்து நம்மளை உட்கார வைக்கணும், நமக்கு இவ்வளோ சௌகரியத்தை அவர் உருவாக்கி கொடுக்கணும், நமக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்குறாரு. அதனால் இதுகளெல்லாம் பார்க்குற போது கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கடவுளிடத்தில் ஒரு அன்பு இருக்கிறார். கடவுள் அன்பாக இருக்கிறார். அதான் பாப்பரசர்கிட்ட போய் ஒரு குழந்தை கேட்டுச்சு, இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் என்ன செய்துட்டு இருந்தார். ரொம்ப கஷ்டமான கேள்வி தான். இங்கேயும் நிறைய பிள்ளைங்கள்லாம் அப்படி கேட்பாங்க. கடவுள் வந்து அவர் சொன்னார், கடவுள் அன்பு செய்து கொண்டிருந்தார். அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு அடிப்படை பண்பு அந்த அன்பு தான். நம்ம சொல்கிற அன்புங்கிறது வந்து இன்றைக்கி கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அங்கே குட்டி பிள்ளைங்க எல்லாம், சின்ன பிள்ளைங்க எல்லாம், ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க, அது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு பிள்ளையை பார்த்து நான், அவருக்கு ஒரு ஒரு பெண் குழந்தையை பார்த்து நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னேன். சீப்பா அப்படின்ட்டுச்சு. அவன் ஒரு ஃபாதர் நிற்கிறேன் அப்படின்னு கூட அதுக்கு வந்து உணர்வு இல்லை, சீப்பா அப்படின்ட்டுச்சு. அப்படின்னா இஸ் அவர்ஷன். ஐ லவ் யூ சொல்லக்கூடாது, ஐ லவ் யூங்கிறது கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு சமூகம் வந்து இந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தையை அதை மாற்றி வைத்திருக்கிற, அது கொச்சையாக்கி போட்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு நம்ம சரியானவைகளை சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் நம்மோட இந்த இறை வார்த்தைகள் வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நாம் இந்த உலக துன்பத்தை எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது, பயந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் மத்தியில் நம்ம என்ன செய்யணும், ஓடணும். ஒரு போர் புரிகிற போர்க்களத்தில் போர் வீரன் என்ன செய்வான்னா முன்னேறி போகணும். ஒருத்தனை வெட்டிட்டு அவங்க என்ன செய்யணும், அவங்கள போர் புரிஞ்சு அவங்க முன்னேறி போகணும். ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த போய் அவங்க பிடிக்கணும். அதே மாதிரி தான் கடவுளும் நம்மளை முன்னேறி போக அழைக்கிறார். நம்ம சும்மா ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு நான் எல்லாம் ஆண்டவர் அன்பு செய்கிறேன், ஆண்டவர் அன்பு செய்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் இட் இஸ் இன்வாலிட். அது வந்து கடவுளுக்கு பிடித்த காரியம் இல்லை. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கடவுளை ஏமாத்துறாங்க. கடவுளை பேரை சொல்லி ஏமாத்துறாங்க, கடவுள்கிட்டே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். என்னென்னா நம்ம முன்னேறி போக மறுக்கிறோம். முன்னேறி போகாமல் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வாழ்க்கை தளத்துக்குள்ளே போய் இப்படி உட்காந்துக்கிட்டு பைபிள் படிக்கிறோம், ஜபிக்கிறோம். பார்த்திங்கன்னா ஆவியில் நிறைந்து ஜபிப்பாங்க. அவங்க ஜபிச்சாங்கனாக்க அப்படியே எல்லாரும் அசந்து போடுற மாதிரி ஜபம்லாம் நடக்கும். ஆனால் வாழ்க்கை, தங்களுடைய வாழ்க்கையை அவங்க சுற்றி பார்க்கும்போது அது வந்து ஒரு புதை மணலுக்குள்ளே சிக்குண்டு தவிக்கிற ஒரு ஜீவனை போல் அவங்க குடும்பமும் அவங்க வாழ்க்கையும் அவங்க நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன செய்யணும், சும்மா தன்னுடைய வெற்று போலித்தனத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அவங்க உண்மையான அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போய் பார்க்கணும். என்ன நடக்குது நமக்கு, நாம் வந்து ஏதோ ஒன்றை செய்துட்டு நம்ம திருப்தி படுத்தி கொள்ளுகிறோம், அது இல்லை. மன திருப்திக்காக கடவுள் நம்மளோட செயலாற்றுபவர் அல்ல. மன திருப்தி, மன திருப்தினா என்ன, அது ஏதோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஓகே ஐ டூ திஸ் அப்படின்னு இல்லை. அதில் ஒரு அர்த்தம், அதில் ஒரு நிறைவு, அதில் ஒரு கடவுளுடைய திட்டம், இதெல்லாம் வெளிப்படக்கூடியதாக இருக்கணும். பாருங்கள், இந்த ரெண்டு திமோத்தேயும் 1:6 சொல்லுது, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். பவுலடியாரே அவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகளை போறார் பாருங்க. உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது, நீங்கள் உடனே கைகளை வைத்து யார், ஓ சாமியார், சாமியார்களை கைகளை வைக்கிறாங்க, ஆயர்களை கை வைக்கிறாங்க, சிஸ்டர்ஸுங்களுக்கு செய்கிறாங்க, நமக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உங்கள் தலையில் தண்ணீர் ஊற்றி குருவானவர் கை வைத்து ஜெபித்தார் எப்போ, திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தில். அப்போ நம்ம எல்லாருமே இந்த திருப்பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். அப்போ இந்த அருள் கொடையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா தூண்டி எழுப்பணும். அதுவாக வந்து நம்மளை பிடிச்சிக்கிட்டு வேலை செய்யாது. பிசாசு தான் நம்மளை பிடிச்சிக்கிட்டு ஆட்டி படைக்கும். ஆவியானவர் ஆட்டி படைக்கலாம் மாட்டார். ஆவியானவரை நாம் ஆட்டி படைக்கணும். நாம் ஓடி போய் ஒரு நன்மையான காரியம் செய்யணும். அங்கே தான் ஆவியானவர் ஆவியானவரை நம்ம இழுக்கிற ஒரு நிலை அதுதான். குடும்பத்தில் கூட அது பொது காரியமாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், ஆவியானவரை தூண்டி எழுப்பணும். வாங்க வந்து செய்யுங்க. அப்போ சும்மா உட்காந்துக்கிட்டு செய்யணும்னா செய்ய மாட்டார். நாம் போய் எங்கள் கை வச்சுட்டோன்னா அங்கே ஓடியாருவார். இப்போ நான் தான் வந்து டைரக்டர் அருங்கொடை இல்லத்தில். பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் எங்களை வேலை செய்ய விட மாட்டாங்க எங்கள் ஊழியக்காரங்க. நாம் உடல் எக்ஸசைஸுக்காக ரெண்டு வேலை செய்யலான்னு மம்பட்டியை தூக்கிக்கிட்டு அப்போ தான் போய் மண்வெட்டியை வச்சு ரெண்டு கொத்து கொத்தும் எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. பட்டக்குன்னு வந்து பிடுங்கிடுவாங்க. சாமி போங்க. நான் சொல்லுவேன், நான் சீக்கிரம் செத்தா அதுக்கு நீ தான் காரணம் அப்படி. நம்ம ரெண்டு வேலை செய்யலாம், உடல் உழைப்பு நமக்கு வேணும் இல்லையா அப்படின்னு நம்ம செய்ய போனாலும் விட மாட்டாங்க. கிராமத்தில் வாக்கிங் போயிட்டுருக்கிறேன். ஒருத்தர் வந்து சைக்கிளில் போகிறார். அந்த ஊர்க்காரர் வந்து சைக்கிளில் அப்படியே என்னை கிராஸ் பண்ணுறார். என்னை திரும்பி பார்த்துட்டார், ஃபாதர் வாங்க அப்படின்னார். காலையில் ஒரு மார்னிங் வாக் பண்ணிகிட்டு இருக்க நேரம், ஃபாதர் வரீங்களா அப்படின்னார். இல்லை இல்லை நீங்கள் போங்க அப்படின்னேன். பரவாயில்ல ஃபாதர் வாங்க அப்படின்னார். இல்லை நான் வாக்கிங் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னேன். பரவாயில்ல ஃபாதர் வாங்க அப்படின்னார். மூணாவது இவ்வளவு சொல்லி அவருக்கு புரியல. என் வீட்டில் டூ வீலரே இருக்குது, நம்ம டூ வீலர் எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிச்சிருக்கலாம், இவர்கிட்ட புரியல பாருங்களேன். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம புரியாத ஒரு உலகத்துக்குள்ளே தான் நம்ம என்ன செய்கிறோம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது இப்போ என்னையை தடுக்கிறது போல் நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தவங்களையும் தடுக்கக்கூடாது. நம்ம வேலை செய்கிறோம் எதுக்கு, நம்ம செயல்பட்டால் தான் தூயாவியானவர் அங்கே வந்து செயல்படுவார். தூயாவியானவர் உன் மேலேயே பிடுங்கிக்கிட்டு அவர் நான் செஞ்சுக்கிறேன் போ, உன் மேலே எனக்கு பாசாக இருக்கு சொல்ல மாட்டார். உன்னைய செயல்படுத்தி அவர் மகிழ்வார், உன்னைய செயல்படுறதுக்கு உனக்கு ஞானத்தை கொடுப்பாரு. எதுவுமே செயல்படாமல் நம்ம வீட்டுக்குள்ளே அப்படியே உட்காந்துருக்க கூடாது. வீட்டுக்குள்ளே சில செயல்பாடுகள், சில காரியங்கள் ஏதோ தவறாக போயிடுச்சு பரவாயில்ல, ஆண்டவர் வந்து நம்மளை அப்படியே முடங்கி போன்னு சொல்லலையே, எந்திரிங்கிறார். கேட்டா எழுந்து ஒளி வீசு, முடங்கி போயிடாத. ஒரு தப்பு நடந்துருச்சா, ரெக்டிஃபை இட் அகெயின். ரெண்டாவது தடவை தப்பு திருப்பி செய், திருப்பி அதை சரி பண்ணுவா. மூணாவது தடவை திருப்பி சரி பண்ணு. அதை தான் சொன்னார், ஏழு முறை பாவம் பண்ணிட்டா எத்தனை தடவை மன்னிக்கிறது, ஏழு எழுபத்தி ஏழு முறை மன்னிச்சுக்கிட்டே இருந்தார். அப்படின்னா அவர் என்ன செய்கிறாரு, உன் முயற்சிக்கு அளவே கிடையாது, நீ பா கீழே விழுந்தியா எந்திரி, கெட் அப் அகெயின், வாக் அகெயின், நீ திருப்பி லைனுக்குள்ளே வா. உன் வீட்டுக்குள்ளே ஒரு காரியம் முடங்கி போயிடுச்சுன்னு எல்லாம் முடிச்சு போட்டுட்டு நீ பேசாட்டு ஓரமாக உட்காந்து வடித்ததை வெந்ததை தின்று விதி வந்தால் சாவம்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு சேயிங் சொல்லுவாங்க, நீ முடங்கி கிடந்தால் சிலந்தையும் உன்னை சிறைப்பிடிக்கும் அப்படின்னு ஒரு போயம் ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாங்க. நீ முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும். சிலந்தினா தெரியும் தானே, அந்த நம்ம மேலே இருக்கிற ஒட்டடை, அங்கே சிலந்தி பூச்சி இருக்கும். நீ முடங்கி கிடந்தால் அது கூட உன்னை சிறைப்பிடிச்சிரும். அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து அழைக்கப்படுகிறோம், ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு தான் இந்த இறைவசனங்கள் எல்லாம். சும்மா வந்து நம்ம ஏதோ வாரம் வாரம் ஏதாவது ஒன்று போடுவாங்க, நம்ம என்னத்தை போய் சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காகவா இறைவசனங்கள் வழங்கப்படுகிறது, இல்லை சிந்திப்பதற்காக. இன்றைய மூன்று வாசகங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்குற போது மிக அருமையாக, முதல் வாசகம் எரேமியாவில், எக்ஸலண்ட் ரீடிங், நல்ல வாசி பாருங்க. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். இது எரேமியாவுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தையாக நம்ம நினைக்கக்கூடாது, நமக்கும் ஆண்டவர் இப்படி தான் வச்சிருக்கிறார். இசையா 46:3, நான் அடிக்கடி கோட் பண்ணுற ஒரு அருமையான வசனம் இது, இசையா 46:3. உதரத்தில் நான் தான் உன்னை உருவாக்கினேன், கருப்பையில் நான் தான் உன்னை தாங்கினேன். பாருங்கள், இந்த கருப்பைக்கு முன்னாடி தான் இருக்கும் உதரம், ஃபாலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க அது பேர். அந்த ஃபாலோபியன் டியூப்பில் தான் முதல்ல இந்த குழந்தையினுடைய கரு, கணவனிடமிருந்து மனைவியிடமிருந்து வரக்கூடிய அந்த முக்கியமான கரு வந்து ஒன்று சேர்ற இடம் அதுதான். தாயிடமிருந்து ஓவம்ங்கிற முட்டை வரும், தகப்பனிடமிருந்து ஸ்பெர்ம்ங்கிற அணுக்கள் வரும், இரண்டும் வந்து அந்த இடத்துல தான் வந்து ஃபர்டிலைஸ் ஆகிறது. அப்புறம் தான் அதுக்கு பேர் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிறிய ஒரு உருவம், அது ஒரு கருவாக பிடிக்குது. அதுக்கப்புறம் அது கரு என்ன செய்யுது, உயிர் பெற்று அது நகர்ந்து போய் கர்ப்பையில் உட்காந்து அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை வளர்ச்சியானது நடக்கிறார். பாருங்கள் எவ்வளோ ப்ராசஸிங் கடவுள் உள்ளே வச்சுருக்காரு பாருங்களேன். அதனால தான் அவர் சொல்கிறாரு, கர்ப்பையில் குழந்தை தாங்கிறது தான், தாங்கப்படுற வளர்கிற வேலை தான், அது ஒரு ஹாஸ்டல் மாதிரி. ஆனால் உருவான இடம் இது அந்த உதரம். அதனால தான் இசையா 46:3 முதல்ல அதை வைக்கிறார், உதரத்தில் நான் தான் உன்னை. உதிரம்னா ரத்தம், நிறைய பேர் ரத்தத்தோடு போய் அதை மாற்றி பார்ப்பாங்க, இது ரத்தம் இல்லை, உதிரம்னா ரத்தம், இது உதரம், உதரத்தில் நான் தான் உன்னை உருவாக்கினேன். அப்போ பாருங்கள் கடவுள் எவ்வளோ அருமையாக இந்த பல இடத்துல, ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை, பல இடத்துல நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், அப்பா அம்மா கிட்டே போய் சண்டை போட்டுட்ருக்குறோம், நீ என்னை எதுக்கு உருவாக்கினேன், என்னை எதுக்கு படைச்ச. பைபிள் சொல்லுது, தாயிடத்தில் தந்தை இடத்துல போய் கேட்காத, என்னையான் பெத்தன்னு கேட்காத, அது சாபம். அது உன்னை பெத்தது நானுங்கிறது கூட அறியாமல் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. அதனால தான் ஆண்டவர் அதை அறிந்து கொள்ள நமக்கு இன்னைக்கு அழைப்பு விடுக்கிறாரு. அப்போ பாருங்கள், அதில் முதல் வாசகம் பாருங்கன்னா, உன்னை சிறப்பாக அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் உன்னைய தெரிந்தெடுத்தேன், நான் என்னைய சிறப்பான பணிக்காக உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல மையம். அப்படியே நம்ம நற்செய்திக்கு வந்து பாருங்களேன். நற்செய்தியில் இயேசு சாமி வந்து எதற்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் அந்த ஏட்டு சுருளை வாசிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய பகுதி தான் இன்றைய நற்செய்தியாக சொல்லப்பட்டது. அவர் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று அப்படின்னு எல்லாரும் வியப்புற்று கிடக்கிற நேரத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதோடு போயிருக்கலாம் இயேசு, அதோடு போயிருக்கலாம், ஆனால் அவர் அங்கே உண்மையை சொல்கிறாரு பாருங்களேன். அவர் எதுக்கு வந்தார், உண்மையை சொல்ல தான் வந்தார், நானே வழி உண்மை அப்படின்னு சொன்னார் இல்லை, அந்த உண்மையை தான் இங்கே சொல்கிறாரு. நான் உறுதியாக உனக்கு சொல்கிறேன், சும்மா சாதாரணமாக சொல்லலை, உறுதியாக சொல்கிறேன் கேளு. பஞ்சகாலத்தில் எல்லாம் எவ்வளோ பேர் ஏழைகள் கைம்பெண்கள் இருந்தாங்க. எலியா எங்கே போனார்? இவர் ஒரு சாரிபாத் கைம்பெண்கிட்ட தான் அனுப்பப்பட்டார். அதே மாதிரி நாமான் தொழுநோய், நிறைய பேர் தொழுநோயில் இருந்தாங்க இதில், அந்த நம்முடைய யூத மக்கள். ஆனால் அவங்கக்கிட்டலாம் கடவுள் வந்து அனுப்பலை, இறைவாக்கினார். எங்கே அனுப்புனார்? அவரை போய் நாமான்ங்கிற ஒரு சிரியா நாட்டுக்காரன் அனுப்புனார். பாத்தீங்களேன், அப்போ ரெண்டு பேருமே யூதர் அல்ல. இதை கேட்டோன்னா இவங்களுக்கெல்லாம் பொங்கி அப்படியே கோபம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். நிறைய நேரம் எங்களுக்கு பிரச்சனை வரும்போது இதெல்லாம் நான் நினச்சிப்பேன், இயேசு சாமியவே கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்காங்க, கீழே தள்ளி விடுறதுக்கு இழுத்துட்டுலாம் போயிருக்காங்க. யார்? வெளியூருக்காரன் இல்லை, சொந்த ஊருக்காரனே. தன்னோட சொந்தத்தில் இருந்தவங்க, தன்னை சின்னதுலேருந்து இயேசுவை பார்த்தவங்க, ஒன்று விட்ட உறவுகள், பங்காளிகள், இப்படிலாம் இருக்கிற உறவுகள் என்ன செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. அதனால் நமக்கு துன்பம் வர்றதுங்கிறது வந்து உண்மையை சொல்லும் பொழுது சில காயங்களை நம்ம ஏற்க வேண்டி இருக்கும், அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் பாருங்களேன். இயேசு வந்து ஏன் இதை சொல்கிறாரு, ஏன் இதை சொல்கிறாரு? இதை சொல்கிறதுனால அவங்களுடைய கோபத்தை ஆளாகிறாரு, இந்த வேதனை அவருக்கு தேவையா? அப்போ ஏன் இதை சொல்கிறாரு? இவருக்கு உலகத்தினுடைய அன்பை விட, உலக மக்களினுடைய அன்பை விட தந்தையினுடைய அன்பு தான் உயர்ந்தது, அதை அவர் உணர்ந்திருந்தார். பைபிளில் ஒரு இடத்துல இருக்குது பாருங்க, 1 யோவான் 2:15, உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள், அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு அழுத்தமான வார்த்தைகளை யோவான் இயேசுவிடமிருந்து, இயேசுவின் மார்பில் சாஞ்சி அவருடைய அன்பில் இணைந்திருந்த அந்த யோவான் அதை பிடிச்சிட்டார், இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டார். அதை தான் சொல்கிறாரு 2:15, உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள், அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. இப்போ இயேசு இதெல்லாம் அன்பு செய்யலை, அங்கே இருக்கிற மனுஷங்களை அன்பு செய்யலை, அவர் யார் அன்பு செஞ்சார்? தந்தை அன்பு செஞ்சார். அதனால தான் இந்த சொல்கிறாரு. ஏன் தந்தை வந்து உனக்கு மட்டும்தான் கடவுள்னு நினச்சிக்கிட்டு நீ குறுகிய மனநிலையோடு இருக்கிற பற்றியா, இந்த மனநிலையை உடைச்சிட்டு வெளியில் வாடான்னு கூப்பிடுறார். ஏன்னா எலியா இறைவாக்கின தொடக்க நூலே பாருங்களேன், இந்த நச்செய்திக்கு முன்மொழியாக ஒரு வரி எழுதியிருப்பாங்க, அதில் எழுதியிருக்காங்க, எலியா எலிசா போல் இயேசு யூதர்களுக்காக மட்டும் அனுப்பப்படவில்லை அப்படின்னு முன்மொழி எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நச்செய்தியினுடைய ஆழமான செய்தி இதுதான், இதுதான் அதனுடைய மையப்பொருள். எலியாவை போல, எலிசாவை போல இயேசு யூதர்களுக்கு மட்டும் அனுப்பப்படலை, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் அவர் தெய்வமாக அனுப்பப்படுறார். அப்போ இதை இயேசு அறிக்கை செய்கிறார். அப்போ யார் மீது இருக்கிற அன்பில் சொல்கிறாருன்னா, தந்தை மீது இருக்கிற அன்பு. ஏன்னா தந்தை தான் இந்த திட்டத்தை வச்சிருக்கிறார், இந்த தந்தையை நான் ஜெயிக்க வைக்கணும், அந்த தந்தையின் மீது நான் அன்பு கொண்டு இருக்கிறேன். அப்போ தந்தை எந்த பொருளை போய் விற்க சொன்னாரோ அதை விற்க வந்திருக்கிறார். இவனுக்கு என்ன கடை பிடிக்கும்ன்றதை பார்த்துக்கிட்டு பொருளை மாற்றுறதில்லை. இன்றைக்கி உலகமே எப்படி தான் போயிட்டுருக்குது பாருங்களேன். உலகம் வந்து பெரிய நாடுகள் என்ன சொல்லுதோ அதை வந்து பெரிய முதலாளிகள் என்ன செய்கிறாங்க, அதை அப்படியே செய்கிறாங்க. அது நாட்டுக்குள்ளே என்ன செய்யுது, அது வியாதியாகவும் அது வேதனையாகவும் பரவுது. அவங்க யாரை திருப்திப்படுத்துகிறாங்க, ஒரு சில நாடுகளை திருப்திப்படுத்த, பணத்தை கொண்டிருக்கிற பெரு முதலாளிகளை திருப்திப்படுத்த இதெல்லாம் நடக்கிற. இன்னைக்கு குடி டாஸ்மார்க் நம்முடைய தமிழகத்துலலாம் வந்து இந்த ஒயின் ஷாப் வந்து ரொம்ப பிரபலியமாக போயிட்டுருக்குது. அதில் தான் அரசாங்கம் ஓடக்கூடிய ஒரு நிர்பந்தமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஒரு அழிவு நிலை இருந்தாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற ஒரு வேதனையை நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். இத்தனை குடும்பம் அழிஞ்சால் நமக்கு என்ன, நான் வாழ்ந்தால் போதும், உனக்கு வேணும்னா நீ தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு இழிவான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில தான் இயேசு என்ன செய்கிறாரு, இந்த எண்ணம் இழிவானது, நீ உனக்கு மட்டும்தான் கடவுள்னு சொல்லாத, கடவுள் எல்லாத்துக்குண்டா அப்படின்னு சொல்லி அதை இரண்டு விதத்தில் எடுத்து, ஒன்று கண்ணை திறக்கிறாரு, இன்னொன்று இதை நீ அன்பால் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும், அறிவு இருந்தால் பத்தாது, அறிவு எல்லாத்துக்கும் இருந்துச்சு அங்கே, ஆனால் அன்பு இல்லை. ஆமாம், எல்லாரும் காக்கப்படணும், எல்லாரையும் கடவுள் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தா அது அன்பு. அந்த அன்பு இல்லாததுனால அறிவு இருந்தது, அந்த அறிவு என்ன செய்ய முடியல, இந்த அன்பை உணர்ந்து கொள்ள முடியல. அதனால தான் பாருங்கள் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த நச்செய்தியில் பார்த்தோம், யோவான் 8:59 நம்ம பார்க்கிறோம். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள், ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிருந்து வெளியேறினார். அதனுடைய பின்புலத்தை இது யோவான் செய்தியில் நம்ம பார்க்கறது. இப்போ வாசித்த செய்தி லூக்கான செய்தி. யோவான் செய்தியினுடைய பின்புலத்தை பார்க்குற பொழுது, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை, என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே, அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல் நானும் பொய்யனாவேன். அதனால எனக்கு தெரியும் தான் நான் சொல்றேன், அது உண்மை. அது அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேர்வகை கொண்டார், அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார். யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள், ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். பாருங்க, இதுல ஒரு சூழல், ஆவுனா கல் எடுப்பாங்க, அவங்க ஆவுனா கொலை செய்வாங்க, கல் மலையிலேருந்து தள்ளி விடுவாங்க. பாருங்க, இயேசு இந்த இடத்துலலாம் உண்மையை சொல்றார். அன்பினால அந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அன்பினால அந்த உண்மையை சொல்றார். இயேசுவினுடைய எல்லா வல்ல செயல்கள் செய்ததாக இருக்கட்டும், அல்லது அந்த சட்டத்தை உடைத்ததாக இருக்கட்டும், ஒரு சாபத்துடே ஓய்வு நாள் உடைக்கிறார் சட்டத்தை, எதுக்கு? வெறுப்பினால இல்லை, அன்பினால. அந்த சட்டத்தை கடந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். பவுலடியாருக்கு அதை தான் சொல்லி கொடுத்தார். தமஸ்கு நோக்கி அவர் போகிற போது அந்த ஒளியை அவர் மேலே வச்சு அவர் கண்ணு தெரியாமல் கீழே விழுந்து, ஏன்னா கண்ணு தெரிஞ்சால் அவர் கேட்க மாட்டார், அதனால தான் குருடாக்குறார். கண்ணை குருடாக்கி ஞான கண்ணை திறந்து அவரோட பேசுகிறார். இந்த பாரு, இதுதான் சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு ஓடுறியே, சட்டத்தை கடந்து அன்பு ஒன்று வேணுண்டா அப்படின்னார். அதை உணர்ந்த உடனே சட்டத்தை ஓரமாக வச்சுட்டு பவுலடியார் இயேசுவுக்கு பின்னாடி வந்துட்டார். அன்பினால் அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பும் அதுவாக தான் இருக்கிறது. பாருங்க, யோவான் 18 நம்ம பார்க்குறோம், இயேசுவை கைது செய்ய வரும் பொழுது அவர்கள் மறுமொழியாக 5:6 வாசிக்கிறேன். எது யாரை தேடி வந்தீர்கள்னு கேட்பார். நாசரேத்தூர் இயேசுவை தேடுகிறோம், இயேசு சொல்றாரு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர்களோடு நின்று கொண்டிருந்தார். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். இந்த வார்த்தை ஏன் யோவான் பதிவு செய்கிறார் அப்படின்னா, அதிகாரத்தினால கடவுளை நீ கொண்டு வர முடியாதுற, அதிகாரத்தினால நீ இயேசுவை பிடிக்க முடியாது. ஆனால் எப்படி பிடிக்க முடியும்? அன்பால் நீ பிடிக்க முடியும். அதனால தான் இன்னைக்கு 2வது வாசகத்தில் மிக அழகாக பவுலடியார் அதை உணர்ந்து சொல்கிறார். பாருங்க, அன்பை பற்றி நிறைய சொல்கிறாரு. நான் மானிடரின் மொழிகளில் வான தூதரின் மொழிகளில் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே, ஒலிக்கு வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இறுதி வார்த்தைக்கு நான் வந்துட்டேன். அந்த வாசகத்தினுடைய இறுதி வார்த்தை, ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன, இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது மூணு கார்டினல் வெர்ச்சூஸ்னு சொல்லுவாங்க, கார்டினல் வெர்ச்சூஸ், அதை உயர்ந்த ஒரு சிறப்பு தன்மையுடைய ஒரு குணாதிசயங்கள். அந்த மூன்றில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, முன்னாடி அந்த விசுவாசம்ங்கிற வார்த்தையை வச்சுருந்தாங்க, இப்போ அதை எடுத்துட்டாங்க. விசுவாசத்தை எடுத்துட்டு விசுவாசம் நம்பிக்கை அன்பு, நம்பிக்கை விசுவாசம் அன்புன்னு போட்டிருந்தாங்க, அதை மாற்றிட்டு இப்போ நம்பிக்கையை வச்சுக்கிட்டாங்க. எதிர்நோக்குங்கிற வார்த்தையை வச்சுருக்கிறாங்க, எதிர்நோக்கு, அடுத்தது அன்பு. இந்த மூன்றுக்கும் தலையானது எது? இந்த அன்பு. அப்போ நம்பிக்கைனா என்ன? உள்ளத்துக்குள்ளே வர உணர்வுங்க, ஆண்டவர் இருக்கிறாரா? ஆமாம், இருக்கிறாரு. அப்போ இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன, நான் நம்புகிறேங்கிறதுக்கு எது அடையாளம்? எந்திரிச்சு நான் வேலை செய்யப்படுறேன், எந்திரிச்சு நான் செயல்படணும், கடவுள் என்னை தோய்ந்து போக விடலை, நம்பிக்கை இருக்கு என் உள்ளத்தில். இப்போ எழுந்து வேலை செய், போ, உனக்கு ஆண்டவர் வழியை காட்டுவார். எதிர்நோக்கு, எதிர இருக்கிறது கிடைக்குங்கிற நம்பிக்கை, அதான் நோக்கு, எதிர்நோக்கு. இந்த இரண்டையும் எந்த அதிகாரத்தில்? இப்போ நம்பிக்கை நிறைய பேர்த்திட்ட இருக்குது. இன்றைக்கி ஒரு சமூகத்தில் போய் நீங்கள் பாருங்கள், சோசியலிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையே இருக்காது, எத்தேஸ்டாக இருப்பாங்க, அவங்க வந்து நம்பிக்கை இல்லாத கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக இருப்பாங்க, ஆனால் நல்லது செய்வாங்க, நம்பிக்கையோடு இருப்பாங்க, பாசிட்டிவ் திங்கிங், அவங்கக்கிட்ட நம்பிக்கை இருக்குது. பட் எதிர்நோக்கு இருக்குதா? எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எதிர்நோக்கு இருக்கலாம். பாருங்கள், இன்னொரு சில பேர் என்ன செய்வாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கும் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அந்த எதிர்நோக்குங்கிறது இருக்காது, ஏதோ நம்பிக்கைன்னு பக்தியில் இருப்பாங்க அப்படியே. அவங்களுக்கு இந்த பரவசமாக பேசவும் பரவசமாக ஜெபிக்க இப்படியெல்லாம் தெரியும், கோயிலுக்கு பர்ஃபெக்டாக போவாங்க, ஆனால் எதிர்நோக்கு இருக்காது, செயல்படாத ஒரு நம்பிக்கை, செத்த விசுவாசம், அப்படி ஒரு கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம மூணையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். நம்மக்கிட்ட நம்பிக்கை உள்ளத்துக்குள்ளே அந்த பற்று எரியுதா? அப்போ நம்ம அதை எங்கே வெளிப்படணும்? என்னுடைய செயல்பாட்டில் வெளிப்படணும். பேதுரு வந்து போட்டில் உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட நம்பிக்கை இருந்துச்சு, எல்லாத்துக்கிட்டே இருந்துச்சு. இயேசு தானே அவர், இயேசு சொல்லிட்டார், நான் தான் சொல்லிட்டார். இப்போ என்ன அடுத்தது? எதிர்நோக்கு, எந்திரிச்சு போகிறதுக்கான ஒரு எதிர்நோக்கு. இயேசுகிட்ட போகலாமே, அதை யோசித்தது ஒரே ஒருத்தர் தான், ராயப்பர் மட்டும்தான் யோசித்தார். போகலாமே, இயேசுன்னு தான் நானும் போவனே, பாருங்கள் இறங்கி போகணும். அப்போ தான் இயேசுகிட்ட போகும்போது எதிர்நோக்கு நல்லா தான் இருக்குது, பக்கத்தில் போகும்போது நம்பிக்கையில் ஒரு சின்ன தடுமாற்றம், பேயாக இருக்குமோ. அப்போ எதிர்நோக்கில் ஒரு சின்ன பிளவு வந்துருச்சு, உடனே டபக்குன்னு கீழே ஓடுறாரு, மண்ண தண்ணிக்குள்ளே மூழ்கிறாரு. ஏன் நம்பிக்கை இழந்தாய்? பாருங்கள் இயேசு கையை பிடிக்கிறார். அப்போ இந்த நம்பிக்கையும் எதிர்நோக்கும் எதில் நிறைவு செய்யப்படணும்னா, அன்பில் நிறைவு செய்யப்படணும். அன்பில் நிறைவு செய்யப்படாத எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது வந்து நிறைவற்றதாக மாறிடும். அதனால தான் ஆண்டவரை, ஆண்டவரோடு கூடிய அந்த செயல்பாடு. நன்மை எல்லாரும் செய்யலாம், ஆனால் யாருக்காக செய்கிறோம்? அன்பினால் என்னை நிறைத்திருக்கிற என் ஆண்டவர் மகிமை அடைய, அதுதான் அன்பினுடைய நிறைவு. அந்த அன்பினுடைய நிறைவு இல்லாமல் இங்கே நம்ம செய்யக்கூடிய சமூக சேவைகள் எல்லாமே கேள்விக்குறியாய் நின்று விடுகிற. அது உலக அன்போடு நின்றுடுது, அது தந்தையின்பால் இருக்கிற அன்பினால் அது வெளிப்படலை. அதனால தான் இது நிறைவற்ற நிலைன்னு நம்ம சொல்கிறோம். ஆகவே தான் பாருங்கள், ஒன்று யோவான் 4:9 வாசிக்கிறேன். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார், இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்போ பாருங்கள், அவர் நம்ம மேலே இருக்கிற அன்பில் என்னத்தை அனுப்புகிறாரு? மகனை அனுப்புகிறார். இப்போ நான் கடவுள் மீது இருக்கிற அன்பில் என்ன செய்யணும்? ஒரு செயலை செய்கிற ஒரு ஏழைக்கு நான் உதவி செய்கிறேன்னா, என் பெருந்தன்மையிலேருந்து நான் செஞ்சேன் இல்லை, என் தேவன் மீது இருக்கிற அன்பு சொல்லுது, இதோ இந்த மகனுக்கு பசியாக இருக்கிறான், சோறு கொடு, நான் கொடுத்துட்டு சொல்லுவேன். என் ஆண்டவர் அன்பினால் இருக்கிறார், அதனால் நான் அன்பை கொடுத்தேன். இல்லாட்டினா அடிப்படையில் நான் அன்பற்றவன், அடிப்படையில் எனக்கு சுயநலம், நான் ஒரு மனுஷன், நான் எதுக்கு என்னுடைய காசு எடுத்து பகிரணும்? என் தந்தை அவருடைய மகனை எனக்காக பகிர்ந்தார், ஆகவே என்னிடத்தில் இருக்கிற இந்த பொருளை என் தந்தையின் மகிமைக்காக நான் பகிர்கிறேன். இந்த லாஜிக் தான் கரெக்டாக இருக்கும். இல்லாமல் இல்லை, அவன் பாவப்பட்டு வந்தான், நான் கொடுத்தேன். இன்னும் உலகத்துக்குள்ளே இருக்கிறோம் நம்ம, கடந்து போகணும். 10வது அதிகாரம் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, பார்த்தீங்களா, நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால், நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அப்போ ஒருத்தன் பசியாக வரான்னு நான் பெருந்தன்மையில் செஞ்சேன், இல்லை இல்லை இல்லை, கடமை. அவனை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? கண்ணை மூட முடியாது. ஏன்னா ஆண்டவர் அந்த கடமையில் நம்மளை வைத்திருக்கிறாரு. கடவுளை எவருமே கண்டதில்லை, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். பார்த்தீங்களா? அப்போ கடவுளுடைய அன்பு நம்மகிட்ட எப்போ நிறைவடையும்னா, இந்த அன்பில் செயல்படும் போது தான். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நம்ம செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை அன்பு செய்கிற விதமாக இருக்கட்டும், அப்பா அம்மாவை நாம் அன்பு செய்கிற விதமாக, அல்லது கணவன் மனைவி, மனைவி கணவனை, அல்லது நம்மளுடைய அயலாரை, எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்க்கணும். நம் அன்பு நிறைவடைய நம்ம எப்படி செயல்படுகிறோம்? உண்மையாக நம்ம நிறைவடைகிற அன்போடு தான் போய் கொண்டிருக்கிறோமா? அந்த அன்பு நிறைவடையலை அப்படின்னா, அந்த நிறைவை நோக்கி போகத்தான் நம்ம அன்பை என்ன செய்கிறோம்? அன்புக்குரிய காரியத்தை நம்ம மாற்றணும். நம்மளுடைய ஆட்டிடியூடு, உணர்வு, எண்ணம், இதெல்லாம் மாற்றப்படும் போது கண்டிப்பாக நம்மளுடைய அந்த இறை பற்றுங்கிறது, சமயங்கிறது வாழ்வாகும். இன்றைக்கி பாருங்கள், நம்மளுடைய சமூகத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? மதத்தின் பெயரால் ஒரு வெறித்தனத்தை கட்டவிழ்க்கிறாங்க. அது எல்லா மதத்திலையும் நடக்கிறது, கிறிஸ்தவ மதத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. இன்னொரு ஊழியக்காரரை வெறுத்து தள்ளுறாரு. அவர் பாடுவது, அவர் பேசுவது, அவர் கொடுக்குற அறிவுரைகள் எல்லாம் அவமானப்படுத்துவது, இது எல்லாமே தவறுன்னா தவறுன்னு சொல்ல, அவ்வளோதான். அவர் அசிங்கப்படுத்துவது, அவருடைய வாழ்க்கை முறையை கொண்டு வந்து நம்ம வந்து பகிரங்கப்படுத்துவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அந்த வெறித்தனத்தினுடைய அடையாளங்கள். இது கடவுளுடைய விருப்பம் அல்ல. அவங்க வேணா எவ்வளவுதான் அறிவோடு பேசினாலும் அதில் அன்பு இல்லை அப்படின்னா, அவன் பேசுவது ஒரு பொய்த்தனம், ஒளிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல அவர்கள் வெற்று பாத்திரங்களாக நிற்கிறார்கள், தேவ பிள்ளைகளே. அதனால் நாம் அவங்களையும் பின்பற்றக்கூடாது, அவங்களுக்கு யூடியூபுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கீழே பல பேர் எல்லாம் அள்ளி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. யூ ஆர் வெரி குட், சூப்பர். நீ ஓகே போட்டுட்டீன்னா நீயும் ஒன் ஆஃப் தட். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய உயரிய அடைக்கலமாக இருக்கிறோம். அப்போ நாம் கடவுள் நம்ம தாயின் கருவில் எதுக்கு தெரிந்தெடுத்தார்? ஒருத்தனை அவமானப்படுத்துவதற்கா, இழிவுபடுத்துவதற்கா, அல்லது குழியில் தள்ளுவதற்கா? இல்லை, குழியில் கிடக்கிறவனை தூக்கி எடுப்பதற்கு. அதற்குரிய வழிகளை நாம் அறிந்து செயல்படத்தானே கடவுள் அன்பால் நம்மளை நிறைக்கிறாரு. அந்த அன்பை உணர்ந்து செயல்படுவோம், கண்டிப்பாக உங்களுடைய செயல் வீணாய் போகாது. நம்பிக்கையோடு பயணிப்போம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. லாத்துவின் நாட்டில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன்